ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு: சூத்திரம் 7, அதிகரணம் 1-3 வரை. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7 சூத்திரம். பிரம்மான் ஸ்ரீ மாத சிவஞான சுவாமிகள் திருவடிகளை போற்றி பரவிக்கொண்டு 7 சூத்திரத்துக்குள் செல்வோம். இதற்கு தோற்றுவாய் அருளி செய்கிறார் சிவஞான சுவாமிகள், அதை நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். 4 சூத்திரம் முதலிய 3 பொருளியல்பு கூறிய ஆசிரியர் நிறுத்த முறையாலே 4 சூத்திரம் வரை பதி பசு பாசத்தினுடைய இயல்பினை கூறிய ஆசிரியர் நிறுத்த முறையாலே அந்த வரிசையின் அடிப்படையிலே வேண்டும் செய்தி முறைமை எனப்படும் சாதனங்களது இயல்பு 3 சூத்திரத்தால் கூறுவான் தொடங்கினார். அவற்றுள் மேற்கூறி போந்த முப்பொருட்களுள் சாதித்து பெறுதற்குரிய அதிகாரமுடையது இது என்பது பாரிசீட அளவையின் வைத்து உணர்த்துவதற்கு எழுது 7 சூத்திரம். இப்போ 3 பொருள் இருக்கு. இந்த 3 பொருள்ல எந்த பொருளுக்கு சாதனம், எந்த பொருள் வந்து இதனை சாதித்து பெறுதற்குரிய அதிகாரம் உடையது என்பதை இந்த சூத்திரத்தில் சொல்றார். பதி பசு பாசம். பதிக்கு பசு பாசத்தை சார்ந்திருக்கணுமா, பசுவை சார்ந்திருக்கணுமா, இல்ல பாசம் பதியை சார்ந்திருக்கணுமா, பசுவை சார்ந்திருக்கணுமா, இல்ல பசு பதியும் பசு பாசத்தையும் சார்ந்திருக்கணுமா, எது பதியை சென்று அணையணும், எது எது எந்த ஒரு இந்த 3 பொருள்ல எந்த பொருள் சாதித்து பெறக்கூடிய அதிகாரம் உடையது என்பதை விளக்குவதற்காக அருளி செய்யப்பட்ட சூத்திரம் தான் 7 சூத்திரம். யாருக்குப்பா இந்த சாதனையியல், இந்த 3 பொருள்ல என்பதுதான் இந்த பாட இந்த சூத்திரத்தினுடைய கருத்து. அனைத்தும் சத்து எண்ணின் ஒன்றை அறிந்திடாது, அசத்தால் எண்ணின் முனைத்திடாது, அசத்து சத்தின் முன் இருள் இரவி முன் போல நினைப்பது இங்கு அசத்தே எண்ணின் சத்தின் முன் இலாமையானும் தனக்குடு ஒன்று உணர்தலாலும் தான் அசத்து உணராது என்றே. இது வந்து நம்ம முதல் வகுப்புல அளவு இலக்கணம்லாம் சிந்தனை செய்த நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பாரிசீட அளவைன்னு ஒரு அளவை சிந்தித்தோம். 3 பேர் இருக்கிறாங்க, அதில் 2 பேர் வந்து திருடவில்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த இவரும் திருடலை, அவரும் திருடலை. அப்போ 3வது இருக்கால் யார், அவர் தான் இந்த பொருளை திருடியிருக்கார் நம்ம நிறைவு செய்திடலாம். 3 பேர் இருக்காங்க, 2 பேர் வந்து தலைவர் இல்லை, 3வது ஒருத்தர் இருக்கார், அவர் தான் தலைவர். இந்த மாதிரி இதை வந்து ஒளிவு அளவைன்னு நம்ம சிந்தித்தோம். அதுபோல் இங்கேயும் நமக்கு 3 பொருள் இருக்கு. பதி இருக்கு, பசு இருக்கு, பாசம் இருக்கு. இந்த பதி பசு பாசத்துல எந்த பொருள் சாதித்து பெறதற்குரிய சாதனை வேலை சாதித்து பெறக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறது, யாருக்கு வேணும் இந்த சாதனங்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். இந்த சூத்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னா, சத்து அசத்தை அறியாது. பதி பதி எல்லா இடத்துலையும் வியாபமா இருக்கிறது. பதி இடத்து அடங்கிய வியாபியத்தை உடையது பாசம், பாசத்து அடங்கிய வியாபியத்தை உடையது பசு. இப்போ பதி முன்னாடி அசத்து பொருளாகிய பாசம் முனைப்பாக நிற்காது, நிற்கவே நிற்காது. அதனால் பதி பாசத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை, பதி பசுவை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. பதி பசுவை போய் அடைந்து ஏதாவது இன்பம், பதிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, பயன் இருக்கா? நமக்கு சுவருமா, நமக்கு இவ்வளோ அருள் செய்ததுனால அவருக்கு ஏதாவது ஒரு பயன் வருமா? இத்தனை உயிர்களுக்கு அருள் செய்திருக்கிறார், அதனால அவருக்கு வந்து நம்ம அவருக்கு இவ்வளவு பெருமை, இவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி கிடையாத. அப்ப இங்க என்ன, அப்ப பதிக்கு பாசம் தேவையில்லை, பதி பசுவை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பாசம், பாசம் பதியை சேருமா? சேராது. பாசம் பசுவின் முன் நிற்கவே, சத்து அசத்து வந்து சத்தின் முன் நிற்கவே நிற்காது. இப்ப யாரை சார்ந்திருக்கிறது? பசுவை சார்ந்திருக்கிறது. இங்க கேள்வி என்ன, சாதனை வேலை இறைவனை அடைவதற்கான சாதனம். இப்ப பாசம் வந்து அசத்து பொருள், அது எந்த சாதனத்தையும் பெற வேண்டிய அவசியமே இல்லை. பதிக்கு சாதனம் தேவையில்லை, ஏன்னா அது முற்றுமுணர்ந்த பதிப்பொருள். பாசம் அசத்து பொருள், அது வந்து எக்காலத்திலையும் பதியை சென்று அடையாது. இப்ப மீதி இருக்குது யாரு, பசு. அப்ப அந்த பசுதான் இந்த சாதனை வேலை சாதித்து பெறக்கூடிய உரிமையை உடையது என்று கூறுகிறார். அதுதான் இந்த பாடலுடைய பொருள். எனவே பாரிசீட அளவையால் இவ்விரண்டிலும் வேறாய் எஞ்சி நின்ற பசுப்பொருளே இவ்விரண்டினையும் பகுத்தறியும் என்பது பெறப்பட்டது. பாசத்தோட சேர்ந்து பாசத்தை அறியும் ஆன்மா உயிர், பதியோடு சேர்ந்து சிவானந்தத்தை அனுபவிக்கும் உயிர். ரெண்டையும் சார்ந்திருக்கிற பொருள் இதுதான் இந்த பசுதான். அதனால அடுத்த பாடல்ல பசுவை பத்தி சொல்றார். ஆன்மாதான் சத்து அசத்து, பசு வந்து சத்து பொருள், பதி வந்து சத்து பொருள், பாச அசத்து, இந்த ரெண்டையும் சார்ந்து அறியக்கூடியது ஆன்மா. சத்து அசத்து அறிவது ஆன்மா, தான் சத்தும் அசத்தும் அன்று. சத்து அறிவதனால உயிர் சத்து பொருள்னு சொல்லிட முடியாது, அசத்தை சார்ந்திருக்கிறதுனால அது ஒரு அசத்து பொருள்னு சொல்லிட முடியாது, ஏன்னா அது அறிவுடைய பொருள். நித்தனாய் சதசத்தாய் நின்றுவிடும். இப்ப ஆன்மாக்கு பேர் என்னது? சதசத்து. அது ஆன்மா சத்துடைய பொருள் தான். அது அசத்தை சார்ந்து இந்த உடந்த தத்துவ தாத்துவியங்கள் 36 தத்துவத்தையும் 60 தாத்துவியத்தையும் சார்ந்து இருப்பதனால, மலக்கண்மங்களுக்கு உட்பட்டு இருப்பதனால அதுக்கு சதசத்து என்று பெயர். நித்தன அது நித்தப்பொருள், என்னைக்கும் அனாதியா இருக்கும். நித்தனாய் சதசத்தாகி நின்றுடும். இரண்டன்பாலும் ஒத்து உடன் உதித்து நில்லாது உதியாதும் நின்றுடாது வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும். ஒரு மல்லிகைப்பூவிலேருந்து எப்படி இந்த மல்லிகைப்பூ வாசம் வருமோ, இந்த பூவிலேருந்து எப்படி வாசம் வருமோ, அதுபோல இந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாக மாறி நிற்கும். அசத்தை அறியும் போது அசத்தாகவே அது இருக்கும், சத்தை அறியும் போது அது சத்து பொருளாகவே இருக்கும் என்று கூறுகிறான். அடுத்த பாடல்ல சுத்த மெய்ஞான மேனி சோதிபால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா குற்றமெல்லாம் முற்றிடும் உயிரின் கண்ணே சத்து உளபோதே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம் வைத்துடும் அனாதியாக வாரிநீர் லவணம் போலும். சுத்த மெய்ஞான மேனி சோதினா சோப்பரம்பொருள், சுத்த மெய்ஞான எப்பவுமே சுத்தனையில் இருக்கக்கூடியவர், மெய்ஞானத்தை உடையவர், ஆதி மந்தம் உள்ள அற்புஞ்சோதியா இருக்கக்கூடிய பெருமான். அவர் முன் அசத்து அஞ்ஞானம் நிற்கவே நிற்காது, முனைப்பா நிற்க முடியாது. அப்ப இந்த அசத்து அஞ்ஞானம் யார்ட்ட வரும்? குற்றமெல்லாம் முற்றிடும் உயிரின் கண்ணை யார்ட்ட பிணிக்கும்? பசுவை சார்ந்திருக்கும். சத்து உளபோதே வேறாம் சதசத்தும் அசத்தும் எல்லாம் வைத்துடும் அனாதியாக. பதி என்னைக்கு இருக்கிறோம்? அன்னையிலேந்தே இந்த பசுவும் இருக்கிறது, அந்த அசத்தாகி அந்த பாசுவும் இருக்கிறது. எப்படி என்றால், அருமையான ஒரு எடுத்துக்காட்டு, வாரி நீர் லவணம் போலும். வாரி மூணு பொருள், வாரி நீர் லவணம் போலும். வாரின கடல், கடல் நீர் உப்பு, கடல் நீர் உப்பு போல பதி பசு பாசம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம கடல் அப்படின்னா நம்ம பார்க்கறத கடல் போம். கடல்ங்கிறது எதுக்கு பேர் அப்படின்னா, அந்த நீருக்கு நீரை தாங்கி இருக்கக்கூடிய ஆகாய பெருவெளிக்கு பேர் தான் என்னது? கடல்னு பேர். கடல் என்றால் நீர் இல்லை, அந்த நீரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஆகாய பெருவெளிக்கு பேர் தான் கடல். அந்த கடலோட வியாபகத்தில் அடங்கியிருக்கிறது தான் அந்த கடல் நீர். அந்த நீர் அந்த வியாபகத்தில் வியாபியமாக அந்த நீர் இருக்கும், அந்த நீருக்குள்ள உப்பு கலந்துரும். இப்போ பதி வந்து கடல் போன்று வியாபகமாக இருக்கிறது, முழுமையான வியாபகம். அந்த வியாபகத்தில் அடங்கிய வியாபியம் என்னது? கடல் நீர், கடல் நீராகிய ஆன்மா. அந்த ஆன்மாவிடத்து உப்பு கலந்திருக்கிறது, உப்பாகிய ஆன்மா ஆணவ மலம் கலந்திருக்கிறது, பாசம் கலந்திருக்கு. ஆன்மாவை சார்ந்த இந்த உப்பு அந்த ஆகாய பெருவெளியா இருக்கக்கூடிய கடலை சார்ந்து சாராது, அடையாது. எவ்வளவு அற்புதமான எடுத்துக்காட்டு. கடல் பதி, நீர் பசு, உப்பு வந்து பாசம். இது எப்பத்திலேருந்து இருக்கு? அனாதியே இருக்கிறது. அப்போ நீர்ல கலந்த அந்த உப்பை நீக்கி ஆவியாக தன்னகத்தே எடுத்துக்கொள்வதுதான் பதியினுடைய பணி. அந்த ஒரு மிகப்பெரிய பேருபார்த்து தான் சுவாமி நமக்கு செய்கிறார். அப்ப இது என்ன காரணத்தால பதி பசுவுக்கு தான் இந்த சாதனவியல் என்று கூறப்பட்டது? எதற்காக இந்த ஏன் பசுவுக்கு தான் சாதனவியல் அப்படின்னா, இந்த காரணத்தினால. என்ன? பதியை வந்து என்னைக்குமே அசத்து போய் சாராது, அஞ்ஞானம் போய் சாராது. குற்றம் எல்லாமே உயிரெடுத்து இருக்கிறது, எவ்வளவு காலமா இருக்கிறது? அனாதியே இருக்கிறது. எப்படி இருக்கிறது? வாரி நீர் லவணம் போல, கடல் நீர் உப்பு போல, கடல் போல இறைவன் ஆகாய பெருவெளியில எந்த ஒரு குற்றம் அவரை தொடார் நிலையில இருக்கிறார். கடல் நீராகிய அந்த நீர் வந்து உப்பினை அடைந்து குற்றம் அடைந்திருக்கிறது. நீராகிய அந்த உயிர் உப்பாகிய அந்த மலச்சார்புடையதாக இருப்பதனால குற்றம் வந்து விட்டது. அந்த குற்றத்தை நீக்கி இறைவன் பல பிறப்புகளை கொடுத்து கடைசியில் சுத்த நிலையில எடுத்துக்கொள்கிறார். இதெல்லாமே அனாதியாக இருக்கிறது. அப்ப கடல் வந்து பதியாகவும் நீர் பசுவாகவும் உப்பு பாசமாகவும் ஓமானமாக கூறப்பட்டது. அடுத்த பாடல், அறிவிக்கறிதலாலும் அழிவின்றி நிற்றலாலும் குறிபற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிருக்கு ஈசன் நெறி நித்த முத்த சுத்த சித்தன நிற்பனன்றே பிரிவிப்பன் மலங்களெல்லாம் பின் உயிருக்கு அருளினாலே. இப்போ இந்த உயிரை சொல்லும் பொழுது நம்ம உயிரை வந்து தூல சித்து என்று சொல்லுவோம். சூக்ஷ்ம சித்து பதிப்பொருளாகிய இறைவன் இந்த உயிருக்கு வந்து தூல சித்து என்று ஒரு பொருள் உண்டு. ஏன்னா பருவுடலையும் நுண்ணுடலையும் எடுப்பதனால சூக்கம தேகம் இந்த பல்வேறு ஐந்து வகை தேகத்தை பெறுவதனால அதுக்கு தூலசித்து என்று பெயர். இந்த உயிர் அறிவிக்க அறியக்கூடியது, அழிவின்றி நிற்கக்கூடியது, நித்தமாக இருக்கக்கூடியது, குறிபற்ற சித்தும் சத்தும் கூறுவது, இது ஒரு அறிவுடைய பொருள், இது ஒரு உள்பொருள். ஈசன் நெறி நித்த முத்த சுத்த சித்தன நிற்பன், முன்னமே சொன்னது போல அநாதி முத்த சித்துருன்னு சொன்னது போல இங்க எப்படி சொல்றார், நித்தமானவர் எப்பவுமே முத்தி நிலையில் இருக்கக்கூடியவர், சுத்த நிலையில் இருக்கக்கூடியவர், அவரு சித்த பொருள், சித்த பொருள் அறிவுடைய பொருள் நிற்பனன். இப்போ உயிர் அறிவுடைய பொருள், பசு அறிவுடைய பொருள், பதியும் அறிவுடைய பொருள். பிரிவிப்பன் மலங்களெல்லாம் பின் உயிருக்கு அருளினாலே, கடலுள் நீர் உள்ள அந்த உப்பை எப்படி பிரித்தெடுப்பது போல உயிர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மலங்களையெல்லாம் தன்னுடைய திருவுருவினாலே பிரித்து கருடை செய்வார் என்று இந்த ஏழாம் சூத்திரத்தை ஸ்ரீ அருளங்க சிவாச்சாரிய சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். இத்தோடு ஏழாம் சூத்திரம் நிறைவடைகிறது. இத்தோடு நம்முடைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இதுவரை எத்தனை பாடல் நம்ம சிந்தித்திருக்கிறோம், எத்தனை விருத்தங்கள், 252 விருத்தங்கள் நம்ம சிந்தித்திருக்கிறோம். 7 சூத்திரம் கடந்து விட்டோம், இன்னும் மீதி 5 சூத்திரம் தான் இருக்கிறது. அடுத்த சூத்திரம் வந்து 8வது சூத்திரம். 8வது சூத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம். என்ன காரணம், அதாவது இந்த 8வது சூத்திரத்தில் தான் முக்கியமான ஒரு திருவிருத்த பாடல் இருக்கு. பார்விரித்த நூறெல்லாம் பார்த்தரே சித்தியிலே ஓர் விருத்த பாதியே போதும்னு சொன்ன அந்த ஓர் விருத்தம் இந்த 8வது சூத்திரத்திலாம் இருக்குது. பாதி விருத்ததால் பார் விருத்தம் சாதித்தார்னு சொன்னது தாய்மான சமய அருளிச்சியார், அந்த விருத்தம் இந்த 8வது சூத்திரத்திலாம் இருக்கு. குருவினை அறிமுகம் செய்யக்கூடிய ஒப்பற்ற சூத்திரம் 8வது சூத்திரம். அதனால் அந்த 8வது சூத்திரம் சிந்திப்பதற்கு முன் நம்மை நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 7 சூத்திரம் நம்ம சிந்தித்த இந்த சிந்தனைகள் எதையும் மறந்துடாமல் நம்ம அறிவில் முழுமையாக நிறுத்தி கொண்டு பயணம் செய்தால்தான் அடுத்து இந்த சாதனவியலை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காக அடுத்த வாரம் கேள்வி பதில் வகுப்பாகவே ஒரு தேர்வு மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா, உங்களுக்காக நான் வந்து ஒரு நிரம்ப கேள்விகள் தயார் செய்ய போகிறேன். முதல் 7 சூத்திரம் விநாயக துதியிலிருந்து 282 இந்த பாட ஏழாம் சூத்திரம் நிறைய வர கேள்விகள், பலவிதமான கேள்விகள் தயார் செய்து வைப்போம். வகுப்பு துவங்கும் போது அந்த கேள்விகளை அடியே நான் ஆன்லைனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அன்பர்கள் பேப்பர் பேனாவோட வந்துருங்க. அடுத்த வார வகுப்புக்கு ஆளுக்கு ஒரு 5-6 நல்ல ஒரு 4-5 பேப்பர் பேனாவோட வந்துருங்க. எல்லாரும் தேர்வு எழுதுறீங்க, தேர்வுக்கு மார்க்கும் நீங்களே தான் போட போறீங்க, நான் போட போகிறதில்லை. தேர்வுக்கு நீங்களே தான் பதில் எழுத போறீங்க. இந்த பதில் சரியாக சொன்னால் என்ன மார்க்கு, நான் இந்த மதிப்பெண் நானே சொல்லிடுவேன், அது நீங்களே மதிப்பெண்ணும் போட்டுக்கலாம். 100 மதிப்பெண் வந்து 100, 100க்கு யார் யார் எவ்வளோ வாங்குறீங்கன்னு பார்ப்போம். யார் நம்ம இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் அவங்கவுங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். இது ஒரு சுய பரிசோதனை, நம்ம எந்த அளவுக்கு பயின்று இருக்கிறோம் அப்படிங்கிறத அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக படிக்க முடியும். ஏன்னா 8வது சூத்திரம் போகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்ம எந்த அளவு சித்தியாரில் நம்ம உள்வாங்கியிருக்கின்றோம். அடுத்த குருவுருளை அறிமுகம் செய்யக்கூடிய 8வது சூத்திரமாக இருக்கட்டும், இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய அணைந்தோர்தன்மை இதெல்லாம் சிந்திப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை நாமளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்வு தான் அடுத்த வாரம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வு. ஏன்னா அன்பர்கள் எல்லாருமே இதுகாலம் அந்த பாடல்கள்லாம் படித்து சிந்தனை செய்யுங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து கூகுள் டிரைவில் முதல் வகுப்புலேருந்து இந்த வகுப்பு வரை எல்லா ஒளிப்பதிவும் உங்களுக்கு இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டுக்கலாம். எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க, எவ்வளோ உங்களால் எல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க, இயன்ற அளவு நீங்கள் பதில் செய்ய முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேற்படி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை செய்வோம். ஏன்னா அந்த 8 படிச்சுட்டே நான் அடியை எடுத்துக்கிட்டே போயிடலாம், ஆனால் அதில் எந்த ஒரு பொருளும் இல்லை. அன்பர்கள் நீங்கள் இதுவரை எவ்வளோ தூரம் சிந்தித்து வந்திருக்கிறீங்க, எவ்வளோ உள்வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அடுத்த சூத்திரங்கள் நம்ம சிந்திக்க இயலும். எனவே அன்பர் பெருமக்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யுங்க. சிவஞான சித்தியார் தேர்வோடு சிந்திப்போம். அன்பர்களுக்கு வேற யாருக்கு எதுவும் கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அதில் உங்கள் அனுபவத்தை கேட்போம். ஏழு சூத்திரம், அதாவது நம்ம திருவாரூர் ஆதீன பயிற்சி மையத்தில் வந்து எல்லா சித்தாந்த வகுப்புகளும் நம்ம நேருக்கு நேராக மாணவர்களை பார்த்துக்கொண்டு, ஏன்னா உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு. ஒரு நாள் முழுவதும் சைவ சித்தாந்த வகுப்பு நம்ம எடுத்துருக்குறோம். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு. உங்களுக்கு இப்போ இங்கே வந்து ரொம்ப வசதியாக போச்சு. முகத்தை இது பண்ணி மியூட்டையும் போட்டு விட்டு துரியங்கடந்த சிவா துரியாதீனத்துக்கு போயிட்டோன்னே யாருக்கும் தெரியாது, பார்க்கறதுக்கு எல்லாரும் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சிவபெருமானுக்கு தான் தெரியும். அதனால் இது ரொம்ப இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக சித்தியார் 252 பாடலை நம்ம சிந்தித்திருக்கோம் அப்படிங்கிறது என்னாலே நம்ப முடியல. இது வந்து திருவருள் குருவருள் முன்னின்று நிகழ்த்தினால தான் இந்த வகுப்பு இவ்வளோ தூரம் வந்தது அப்படிங்கிறதே நமக்கு தெளிவாக தெரியும். மற்ற புராணங்கள் எளிமையாக சிந்தித்து விடலாம். சிவஞான சித்தியார் போன்ற சிவாகம கல்வி அவ்வளோ எளிதாக வந்து நாம் சிந்தித்து விட முடியாது. இதை வந்து நம்ம இணையத்தின் வாயிலாகவே இவ்வளோ காலம் இதுகாரம் நம்ம சிந்தித்திருக்கோங்கிறது எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம். என்னுடைய நமக்கு இது எல்லாத்துக்குமே தான் முதல் முறை. எல்லாருமே இந்த புதிய முறையில் நம்ம ஞான வேள்வி செய்வதற்கு எல்லாருமே நம்மளை பழக்கப்படுத்தியிருக்கிறோம். திருவுருள் நமக்கு துணையாக இருந்தது. எனவே அன்பர்கள், உங்களுக்கு எப்படி இருந்தது இணைய வகுப்பு தான் உங்களை பின்பற்றி வர முடிந்ததா? உங்களுக்கு என்னென்ன கடினம் இருந்தது நீங்கள் ஒத்துரா சொல்லலாம். முதல்ல நம்ம ஐயா மோகனையாட்ட ஆரம்பிப்போம். மோனையா, நீங்கள்லாம் நேரடியாக 2 வருடம் சித்தாந்தம் பயின்றுருக்கீங்க பயிற்சி மையத்தில், என்கிட்ட திருவாரூர் ஆதீன பயிற்சி மையத்தில். இப்போ இது 8வது வகுப்பு, நமக்கு 8 வகுப்பு இதுவரை சிந்தனை செய்திருக்கிறோம் இணையத்தின் வாயிலாக. உங்களுக்கு கடினமாக இருந்ததா, எப்படி இருந்தது?
ரொம்ப எளிமையாக தான் இருந்தது சிவா. அதுவும் உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் பண்ணி காட்டினது இன்னும் கூட ரொம்ப தெளிவாக இருந்தது. திருவாரூரை ஆதீனத்துல நீங்க கொஞ்சம் வகுப்புலாம் நாடகம்லாம் கூட சேர்த்து வச்சு காட்டினீங்க. அப்போ புரிஞ்ச அளவோட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா புரியுது. நீங்க கொடுத்த அனுபவங்களும் சேர்ந்து வர்றதுனால, இப்போ 8 வருஷம் அனுபவம் சேர்ந்து வர்றதுனால அதிகமா புரியுதான்றது தெரியல. பட் ஆனா இணையத்தின் வாயிலாக இப்ப கேட்கும் போது ரொம்ப நல்லாவே தெளிவாக புரிஞ்சது ஐயா.
ஆனா
எங்களுக்கு டைம் தான் பத்தலைங்க ஐயா. எல்லா பாடல்லையும் முழுமையா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை கேட்கும் போது ரொம்ப தெளிவா இருந்திருக்கும்ன்றது அடியனோட எனக்கு புரிஞ்சது. பட் உள்வாங்குற அளவுக்கு டைம் பத்தலைங்க சிவா. அது படிக்க முறையா முயற்சி பண்ணும் போதெல்லாம் 8 பாட்டு 6 பாட்டு கூட உள்வாங்க முடியல. சோ செய்தி உள்ள போதே தவிர அந்த பாட்டு கூட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. எந்த பாட்டுல என்ன இருக்கு அப்படின்றது வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா சிறப்பா முழுமையா புரியும் அப்படின்றது.
அப்போ அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, எந்த பாடலில் நம்ம எந்த விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் அப்போது இந்த வகுப்பு நடக்கும்போதே உங்ககிட்ட இருக்க ஒரு நோட்டில் நீங்கள் அதை குறிப்பெடுத்துக்கணும். பாடல் என்ன போட்டுக்கணும், சில விஷயங்கள் நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம், சில விஷயங்கள் நீங்கள் உடனே குறிப்பெடுத்துக்கலாம். குறிப்பெடுத்துட்டு இந்த ஒலிப்பதிவையும் நீங்கள் ஆடியோ ஒலிப்பதிவையும் கேட்கும் பொழுது உங்களால் அதை தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். இந்த பாடலுக்கு இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது என்று தொடர்புபடுத்தி பார்த்துக்கலாம். அப்படி ஒரு இது செய்யலாம். இப்போ திருவாரூர் ஆதீன சித்தியார் நூலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் கொஞ்சம் ஓரளவு ஒரு விளக்கம் ஓரளவு கொடுத்துருப்பாங்க. நம்ம சிவஞான சுவாமியுடைய விளக்கங்கள்லாம் முழுமையாக அதில் இருக்காது, இல்லாட்டாலும் ஓரளவு ரொம்ப பொதுவான முறையில் ஒரு விளக்கம் இருக்கும். அதை பின்பற்றியும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். அந்த பாடலோடு தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா, அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வகுப்பு சிந்தனை செய்யும் போதே ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு நோட்டு இருக்கணும், பேனாவும் இருக்கணும். சில செய்திகள் நீங்கள் மறக்க மாட்டீங்க, வாங்கிடுவீங்க. பாடல் எண் போட்டு ஒரு இந்த பாடல் எண்ணையும் போட்டு அதோடய ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அப்படியே அந்த வகுப்பு முழுவதும் ஒரு 20 பாடல் சிந்திச்சோன்னா அந்த 20 பாடல் பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அடுத்து நீங்கள் அந்த ஒலிப்பதிவை கேட்கும்போது உங்களால் தொடர்புபடுத்த முடியும். ஆமாம், இது இந்த பாடலுக்கு இது இப்படி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே பாடலை நீங்கள் பயில்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த விருத்தத்தை அந்த விருத்தத்தை முதல்ல உங்களுக்கு பழக்கப்பட்ட விருத்தமாக இருக்கணும். அது அந்நியமாக இருக்கக்கூடிய அது அனன்யமாக இருக்கணும். வாழ்வினும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி என்ற அந்த பாடலோடு நீங்கள் அனன்யமாக அந்த அதுபோல் ஒவ்வொரு பாடலோடையும் வேறுபடுத்தியே பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் அதோட இணைந்துடணும். இது வந்து ஒரு ஒரு அந்த காலத்தில் குருகுலத்துல எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. இது ஏதோ நம்ம மற்ற பாடம் படிக்கிற மாதிரி இல்லை இல்லையா, அந்த பாடலோடு நம்ம வாழணும். சித்தியார் வந்து இன்னும் எல்லாம் உங்களோட சேர்ந்து நானும் பயின்று கொண்டு தான் இருக்கிறேன். நானும் முழுமையாக கற்றவன் இல்லை, அன்பர்களோடு சேர்ந்து நானும் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், பயின்று கொண்டு தான் இருக்கிறேன். அந்த பாடலை அந்த பாடலோடு நம்ம வாழ்ந்தோமே ஆனால் அந்த பாடலுக்கான பொருளா வகுப்பில் கேட்டதை விட அபரிவிதமாக நீங்கள் வணங்க. அதை நான் சொல்கிற பதிஞானன்றது. இப்போ நான் உங்களுக்கு செய்யக்கூடிய இந்த இதெல்லாம் நம்ம நூல் வாயிலாக சிந்திக்கிறது எல்லாமே பாசஞானம், பாசஞானம் தான். அந்த பாடலோடு நம்ம வாழ ஆரம்பிக்கணும், அந்த பாடலோடு தொடர்புபடுத்தி இருக்கணும். பிரித்தே பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு அந்த பாடலுக்கும் உறவு வந்துடணும். ஒவ்வொரு சூத்திரத்தோடையும் நம்ம அப்படி இருந்தோமே ஆனால் தான் நமக்கு வந்து இந்த சித்தியாருடைய உண்மையான பயனை நம்ம உணர முடியும். ஏன்னா இப்போ சாமி பற்றி பார்த்தோம், சத்தின் முன் அசத்து நிற்காது, பதிப்பொருள் முன் எதுவுமே 36 தத்துவம் 60 தாத்துவத்தை வச்சே இறைவனை அறிய முடியாதுன்னு நம்ம சிவாகமங்கள் கூறிவிட்டது. அப்போ நம்ம அவரை அறியணும் அப்படின்னா எவ்வளோ சிரத்தை எவ்வளோ சிரமை சிரமப்படணும், எவ்வளோ முயற்சி செய்யணும், அவர் திருவடியில் எப்படி தற்போவத்தை விட்டு முழுமையாக நம்ம நிற்கணும், அதெல்லாம் இருக்கும்போது தான் நமக்கு அந்த பதிஞானம் கிடைக்கும். எனவே தொடர்புபடுத்துறது கடினம், ஆனால் அன்பர்கள் முயற்சி செய்யுங்க தொடர்ந்து. முக்கியமாக வந்து அந்த அதோடு நம்ம வாழணும். அது பெரிய புராணமாக இருந்தாலும் சரி, எந்த ஞான கல்வி, இது போன்ற ஞான கல்வி, ஞான நூல் வழிபாடு, எந்த ஞான வேள்வியாக இருந்தாலும் சரி, பாடலோடு நம்ம வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அந்த பாடலுக்கு அந்நியமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது புரியாது. அதனால் அந்த காலத்தில் அதனால தான் வந்து சித்தியார் நம்ம மட்டுமே சொன்னது போல் சித்தியார் வகுப்புங்கிறது அந்த பாடலை பாராயணம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எடுப்பாங்களாம். முன்னூற்றி சொச்ச பாடலையும் பாராயணம் பண்ணவங்களுக்கு மட்டும் சிவஞான சித்தியார் சுப்பக்கு எடுப்பாங்களாம். சிவஞான போதம் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னா சிவஞான சூத்திரம் எல்லாத்தையும் பாராயணம் பண்ணவங்களுக்கு தான் சிவஞான போதம் வகுப்பு எடுப்பாங்க. இவ்வளோ அது இந்த காலத்தில் சாத்தியமாகுமா? சொல்பவருக்கே சாத்தியம் இல்லாத போது கேட்பவர்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அதனால அது சாத்தியம் இல்லை. இருந்து இல்லாட்டாலும் நம்ம என்றளவு உங்களுக்கு அன்பர்கள் ஞாபகமா தெரியல, இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னமே எல்லாரையும் இருக்க ஒரு முறை இதை முற்றோதல் செய்ய சொல்லியிருந்தேன். சித்தியார் நூலை ஞாபகம் இருக்குதுக்கா? எல்லாரும் ஒரு முறை முற்றோல் செய்த பிறகுதான் இந்த வகுப்பு நம்ம சிந்திக்கணும். அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நூலோட ஒரு பரீட்சையை நீங்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு பரிச்சயமான ஒரு நூல். இந்த பாடல்கள்லாம் நம்ம யாருமே படித்த பாடல், தெரிந்த பாடல், உங்களுக்கும் அந்த நூலுக்கும் ஒரு தொடர்பினை ஏற்படுத்துவோம். தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் அந்த நூலை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தொடர்ந்து படிங்க அன்பர்கள், எல்லாருமே தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. அந்த தொடர்பினை வந்து செவருமான் பதிஞானத்தால் ஏற்படுத்துவார். நம்ம பக்கத்தில் முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். சிவசிவன் நன்றி மோகனையா.